எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இதே போல் ஒரு மாலை வேளையிலே நம்முடைய சீஷர்களோடு கூட மேலறையிலே நீர் கர்த்தருடைய பஸ்காவை ஆசரித்து ராபோஜன ஆராதனையை அனுசரித்து பின்பு சீஷருடைய பாதங்களை நீர் கழுவினீர். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் பாதத்தை கழுவினால் நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுங்கள் என்று எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனீர். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியமான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னீர். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, நான் வருமளவும் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, 2000 வருஷமாக ஆண்டவரே பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நீர் ஆண்டவரே மகிமையிலே வெளிப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நாங்களும் மகிமை அடைய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர், என்றைக்கு நாங்கள் கடைசி ராபோஜனத்தை அனுசரிப்போம் என்று தெரியாது. உலகமெங்கில் இருக்கிற பிரைடு பாடி ஆஃப் கிரைஸ்ட் இன்றைக்கு ராபோஜன ஆராதனையை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ராத்திரியிலே இதை செய்கிறோம். கர்த்தாவே, நீர் தாமே ராத்திரியிலே அதை செய்தீர், பகலில் அதை செய்யவில்லை. ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய வார்த்தையின்படி எவ்வளவு நாங்கள் கரெக்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ கரெக்டாக இருந்து இந்த பந்தியை அனுசரிக்கிறோம். கர்த்தாவே, நீ சொல்லியிருக்கிறீர், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த பந்தியின் மூலமாக நாங்கள் உம்முடைய ஜீவனை பரிபூர்ணமாக பெறத்தக்கதாக உதவி செய்யும். உம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்தோடும் உம்முடைய இரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சரசத்தோடும் ஐக்கியப்படும் பொழுது நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையிலும் நிலைத்திருக்கும்படியான அவ்விதமான ஆவிக்குரிய அனுபவத்தை தருகிறீர். உம்முடைய பிள்ளைகள் இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்ற அந்த நோக்கத்தை விசுவாசத்தை உடையவர்களாக இதில் பங்கு பெற உதவி செய்யும். ஒருவராயிலும் அபாத்திரமாய் பங்கு பெறாதபடி, பாரம்பரியமாக பங்கு பெறாதபடி, விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற உதவி செய்யும். தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. சில வசனங்களை ஆதாரமாக தியானிக்கும் பொழுது இந்த பந்திக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தை எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். கர்த்தாவே, நீர் தாமே எங்கள் மத்தியிலே நல்ல போதகராக வந்து இந்த பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆமே. உட்காரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராபோஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின 1 நிருபம் 1:7. 1 யோவான் 1:7.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 8:12.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இல்லை, இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளியாக இருக்கிறார். இந்த வசனத்தில் ஒளியை பற்றியும் சொல்லியிருக்கிறது, பிளட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறது. 2 காரியங்கள் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதன் பின்பு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தில் 2வது பகுதியில் இரத்தத்தை குறித்து சொல்லியிருக்கு. ஷார்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். அந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ் இஸ் சன் கிளின்ஸ் அஸ் ஃப்ரம் ஆல் சின். அதனால் பிளட்டு லைட் ரெண்டு காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒளியிலே இருந்தால் அப்படின்னு எழுதலை, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் இருந்தால் அப்படின்னு எழுதலை. அவர் ஒளியில் இருக்கிறார், நம்ம ஒளியில் நடக்க வேண்டும், நடந்தால் அப்படி என்று எழுதியிருக்கு. ஏனென்றால் ஒளியானது அது பாஸ் ஆகிட்டே போகுது, அது தொடர்ந்து நகர்ந்து கொண்டே போகிறது. நீங்களும் வந்து ஒளி போகும் பொழுது அந்த ஒளியிலே நீங்கள் நடக்க வேண்டும், அதை ஃபாலோ பண்ண வேண்டும். ஒளி ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இல்லை, அது போயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்கிறது. நீங்கள் அந்த ஒளியை ஃபாலோ பண்ணி நடந்து போனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சன் கிளின்செத் ஃப்ரம் ஆல் சின்ஸ் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒளியிலே நடந்தால் பிளட் இஸ் அவைலபிள், ஒளியிலே நடக்கலைன்னா நம்ம வந்து பிளட்டு வந்து நமக்கு கிடைக்காது. அவருடைய இரத்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. இதுதான் யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது வந்து நான் நேருக்கு அது புரியலை. உலகத்தில் இருக்க மக்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணுறாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க கிறிஸ்தவங்க வீட்டில். அவங்க பிளட்டை கிளைம் பண்ண முடியுமா? சாபன கிறிஸ்தவர்கள், வார்த்தையை விசுவாசியாதவர்கள், அவங்க பிளட்டை கிளைம் பண்ண முடியுமா? பிளட்டு அவங்களுக்கு இல்லை என்றால் அவங்க வந்து அவங்களுடைய பாவமானது மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தியும். அவங்க பிளட்டை கிளைம் பண்ண வேண்டுமென்றால் அவங்க ஒளியிலே வரணும். ஒளியானது ஒரே இடத்துல இல்லை, அது நகர்ந்து கொண்டே போகிறது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஒளியில் இருக்க முடியாது. ஒளியானது ஒவ்வொரு டைம் அது பாஸ் பண்ணிட்டு போகும் பொழுது இவங்க அதே இடத்துல இருந்தால் ஒளி பெயரும் அவங்க இருளில் இருப்பாங்க. இந்த ரகசியம் வந்து கிறிஸ்தவங்களுக்கு தெரியலை, அதைத்தான் நீங்களும் தெரிய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரோ ஜனங்கள் பாளையம் இறங்கும் பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமானது அது மூவ் ஆகிட்டே போகுது. அந்த அக்னி ஸ்தம்பமானது நிற்கும் பொழுது அவங்க அங்கே பாளையத்தை ஸ்தாபிக்கிறாங்க. அக்னி ஸ்தம்பம் மூவ் ஆகும் பொழுது, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் மூவ் ஆகும் பொழுது இவங்க உடனே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி 40 வருஷமாக அவங்க பில்லர் ஆஃப் ஃபயரை ஃபாலோ பண்ணி கடைசியாக அது வந்து எங்கே கொண்டு விட்டுட்டு, அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டுட்டு. அதுதான் இன்றைக்கி ரகசியம். பழைய ஏற்பாடு ஒரு ஷேடோவாக இருக்கிறது, இங்கே வெளிச்சமானது அது பெந்தகோச நாளில் இருந்து அது பிரயாணம் பண்ணிக்கொண்டே போகிறது. அது பிரயாணம் பண்ணிக்கொண்டே போகும் பொழுது கடைசியாக ரேப்சரில் போய் முடியுது. அப்பொழுது அந்த வெளிச்சத்தின் கீழே வர்றவங்களுக்கு இயேசுவின் ரத்தமானது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆமென். அவர் ஒளியாக இருக்கிறார், பரிபூர்ணமான வெளிச்சம். இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த மத்தேய 4வது அதிகாரத்திலே வாசிக்கும். பெரிய வெளிச்சத்தை, கிரேட் லைட். அதனால் இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து கிரேட் லைட்டாக இருக்கிறார், லிட்டில் லைட் அல்ல, அவர் கிரேட் லைட்டாக இருக்கிறார். அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஒளியாக வந்திருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அந்த வெளிச்ச இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். பெரிய வெளிச்சம், சாதாரண வெளிச்சம் அல்ல. ஜீசஸ் வந்து கிரேட் லைட்டாக இருக்கிறார். அதனால் அவரை பார்க்கும் பொழுது அவங்க வெளிச்சத்தை பார்த்தார்கள். உலகம் அன்றைக்கு காரிருளில் இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வெளிச்சமாக வந்தார். மத்தேயு 4:15
இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று.
இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம். ஜீசஸ் உலகத்தில் மாம்சத்தில் இருந்த பொழுது 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது ஹி வாஸ் எ கிரேட் லைட், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுகிறார். அவர் யூதேயா, சமாரியா, கலிலேயா என்ற 3 இடங்களிலே அவர் வந்து சுற்றி திரிந்தார். அப்பொழுது அங்கே என்னன்னா வெளிச்சம் போயிட்டே இருக்கு. வெளிச்சம் யூதயா சமாரியா கலிலேயாவில் வெளிச்சம் போகும்பொழுது இந்த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சது, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது, அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைத்தது. ஆமென். அவரை ஏற்றுக்கொள்ளும் பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார், காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுறவளுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சது. நான் வேதபாரர் பரிசேயரும் அவரை புறக்கணித்தபடியினால் அவள் நித்திய ஜீவனை பெறவில்லை. மார்த்தாள் மரியாள் அவரை அவர்கள் அந்த லாசர் எல்லாருமே அந்த குடும்பத்தார் இயேசுவை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. அன்றைக்கு வந்து வெளிச்சம் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த வெளிச்சத்திலே வரும்பொழுது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். சகையு தன்னுடைய வீட்டிலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். கலிலேயா கடற்கரையிலே அந்த கடலிலே மீன் பிடித்த அந்த சீசர்களை இயேசு கிறிஸ்து அங்கே சந்தித்த பொழுது நீங்கள் என்ன பின்பற்றி வாருங்கள், ஃபாலோ மீ என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க நித்திய ஜீவனை பெற்றார்கள். இது அது மாத்திரமல்ல, அவர் என்ன சென்றால் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் அங்கே வந்தார்கள். அந்த கிணத்தண்டையில் போகும் பொழுது அந்த சமாரிய ஸ்ரீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இப்படியாக யூதயா சமாரியா கலிலேயா என்ற அந்த மூன்று இடங்களிலே தேவன் அங்கே உலாவினார். ஒவ்வொரு நாளும் அவங்க வெளிச்சத்தை பயசுவை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தை பார்க்குறாங்க. வெளிச்சத்தண்டையில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரியது, அவங்க மீட்கப்படுகிறார்கள். அன்றைக்கு அதான் மெசேஜ், அந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்டை ரிசீவ் பண்ணும். அப்பொழுது அவங்க வெளிச்சத்தில் வர்றாங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தில் வருகிறார்கள். மரணத்தினின்று அவங்க ஜீவனுக்கு உட்படுகிறார்கள், மரணத்தினின்று நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறார்கள். கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த வலது பக்து கள்ளன் அவரை ரிசீவ் பண்ணுகிறான். அவன் வெளிச்சத்தண்டையில் வருகிறான். வந்து என்ன சொன்ன, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தரலும் என்று கேட்குறான். ரிமெம்பர் மீ லார்ட் வென் யூ கம் டு யுவர் கிங்டம், உன்னுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தரும். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். பாருங்க, உடனே அவனுக்கு பாரடைஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இடது பக்கத்து கள்ளனோ அவன் ஆண்டவரை அவன் தூஷித்து அவன் வந்து பாதாளத்துக்கு அவன் போனான் என்று அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட 12 சீசரில் எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணாலும் அந்த ஜூடாஸ் காரியத் அவன் அவரை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் வேதபாரர் பரிசையோடு ஐக்கியம் வைத்து அவரை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுப்பதாக அவன் அவளுக்கு உடன்பட்டான். அவன் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணான். அவன் வெளிச்சத்திலே அவன் ஆண்டவரோடு கூட இருந்தாலும் அவன் வெளிச்சத்திலே வரவில்லை. அதனாலே அவன் பாவம் மன்னிக்கப்படலை. அவன் நான்கு கொண்டு செத்தான், பாதாளத்துக்கு போனான் என்று அறிந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ளும். அந்த 3.5 இயர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு கூட்டமான மக்கள் அவன் அந்த பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அவர் லைட்டாக இருக்கிறார். அந்த லைட் மூவ் ஆகிறது. யூதயா சமாரியா கலிலேயா மூவ் ஆகும் பொழுது ஆண்டவர் அங்கங்கே வந்து வெளிச்சத்தில் வர்றாங்க. ஒருவேளை அவர் பக்கத்தில் வரலாம், ஆனாலும் அவங்க அந்த வெளிச்ச மெய்யான வெளிச்சத்தில் வரல, அவங்களுடைய உள்ளத்தில் அவங்க வெளிச்சத்தில் வரல. அதனால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. அந்த எரிஞ்ச பிலாத்துக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டது. பிலாத்து முன்னதாக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். மத்தேயு 27 அதியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து பிலாத்து தேசாதிபதியாக இருக்கிறான், ரோமன் கவர்னர். அந்த வேதபாரர் பரிசேயர் பிரதான ஆசாரிகள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்து முன்பாக கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அது பிலாத்து தேசாதிபதியால் தான் முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அந்த தேசாதிபதி கவர்னருக்கு தான் அந்த பவர் இருக்குது. அதனால் அங்கே கொண்டு வரும் பொழுது அந்த பைலட் என்ன செய்தான் என்றால் அவன் வந்து ஜீசஸை வந்து ரிசீவ் பண்ணலை. அந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்டை ரிசீவ் பண்ணுவதற்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஆனாலும் அவன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு மாறாக அவன் என்ன செய்கிறான் என்றால் தண்ணீரை எடுத்து கழுவுகிறோம். 27 மத்தேயு 27-25 வாசிக்கிறோம்.
கலகம் அதிகமானதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமான இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
அவனுடைய மனைவி ஏற்கனவே அங்கே சொப்பனம் கண்டு சொல்லுகிறார், அந்த மனுஷனுக்கு இந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதங்க. இன்றைக்கு ராத்திரியில் சொப்பனத்தில், நேற்று ராத்திரி சொப்பனத்தில் நான் வெகு பாடுபட்டேன், அவருடைய சிலுவை காட்சியை நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பதுனால அந்த பழி, இரத்த பழி உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த யூதர்கள் எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு உடன்படக்கூடாது என்று ஒரு ஆளை அனுப்பி அவள் சொல்லுகிறாள். இதெல்லாம் தெரிஞ்சு அவரை வந்து விடுதலை பண்ணுவதற்கு பல காரியங்களை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய கையை விட்டு அது நழுவி போகும்படியாக செய்கிறான். பைலட் ட்ரைட் தட் ஈ குடின் பி எனஃப் வாட்டர் டு வாஷ் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். He tried to pass it on his organization, the higher up the brush. அவன் வந்து தன்னுடைய கையை விட்டு கழுவி விட்டுற வேண்டும், கை கழுவி விட்டுற வேண்டும் என்று சொல்லி அவன் ஏரோதுகிட்ட அனுப்புகிறான். ஏரோது ராஜாட்ட அனுப்பும் பொழுது, இவர் கலிலேயன், அதனால் கலிலேயாவுக்கு ராஜா வந்து ஏரோது, ஏரோதுனத்தில் அனுப்புகிறான். காலையிலே அவன் அனுப்புகிறான். 6 ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. 9:00 அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அதுக்குள்ளே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அப்பொழுது ஏரோதுட்டு அனுப்பும் பொழுது ஏரோது அவரை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் செய்கிறான், வேடிக்கை பண்ணுகிறான். அவரை பற்றி கேள்விப்பட்டான், அவரை பார்க்கலை. இப்பொழுது அவனுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அவன் என்டர்டைன்மெண்ட் பண்ணினான், வேடிக்கை காண்பித்து ஆரம்பித்தான். பின்பு அவன் என்ன செய்தான் என்றால் பிலாத்துக்கிட்டே திருப்பி அனுப்பிட்டான். அதனால் அது அவனுக்கு பேக் ஃபயர் பண்ணது. பெர்னான் சொல்லுகிற அது அவனை பேக் ஃபயர் பண்ணது, அது வந்து மறுபடியும் அவனையே சுட்டது என்று சொல்லுகிற. அவன் அதை கை கழுவி விடலை, ஆண்டவரை கை கழுவிலான்னு நினைச்சான், ஆனால் அவன் கழுவ முடியலை, அது பேக் ஃபயர் பண்ணது. பென்கன் 63:11-24 கொடுத்த செய்தியில் What shall I do with Jesus called the Christ? என்ற செய்தியில் சொல்லுகிறார். If I can't get him off my hands, I will put him on Herod's hands and it backfire right back to him. அவன் அங்கே அனுப்பினான், திருப்பி அவன் இங்கே அனுப்பிட்டான். அவரை கைகளை விட்டுடலான்னு பார்த்தான், முடியலை. அதை பாஸ் பண்ணி விட்டுடலாம், ஏரோதுகிட்ட பாஸ் பண்ணி விடலாம், ஏரோது திருப்பி அனுப்பிச்சான். அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களுடைய கையில் இருக்கிற பென்காமிதமாக சொல்கிறார், நம்ம அதை பாஸ் பண்ணி விட்டுலாம், வேற ஆள் மேலே பாஸ் பண்ணி விட்டுலான்னா திருப்பி அது நம்மகிட்டே தான் வரும். ஒன்றே ஒன்று அதை என்ன செய்யணும்னா, அவர் நான் வந்து அவரை வந்து நம்ம ஏற்றுக்கணும். த பிளட் இஸ் எய்தர் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் இன் யுவர் ஹார்ட். ரத்தமானது உங்கள் கையில் இருக்கிறது அல்லது உங்களுடைய ஹார்ட்டில் இருக்க வேண்டும். அல்ல, கையை வந்து கையிலிருந்து ஆண்டவரை எடுத்து நம்முடைய ஹார்ட்டில் ஏற்றி நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா அது சரியாயிரும். மற்றபடி அவரை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது, திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். அதெல்லாம் பிலாத்து என்ன செய்தான் என்றால் அவரை வந்து கழுவி விட்டலான்னு நினைக்கும் பொழுது பைலட் ட்ரைட் தட் ஹீ குடின் பி எனஃப் வாட்டர் டு வாஷ் இட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட். தன்னுடைய கையிலிருந்து அவரை கழுவி விட முடியாது. இட் கம்ஸ் ரைட் பேக் டு யூ, அது மறுபடியும் உன்னிடத்துல அது வரும். யூ கான்ட் கெட் இட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ், உன்னுடைய கையிலிருந்து அவரை நீக்க முடியாது. இட் கம்ஸ் ரைட் பேக் டு யூ, அது மறுபடியும் அங்கே தான் வரும். நோ வே இன் த வேர்ல்டு பட் அக்செப்ட் இட், உலகத்தில் வேறு வழியே இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை வந்து யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் நம்மகிட்ட தான் வரும். ஒரே வழி அவரை அக்செப்ட் பண்ண வேண்டும். அதனால் ஒரு கூட்டமான மக்கள் அவரை அக்செப்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணும்பொழுது அவங்க ஒளியிலே வர்றாங்க, அவங்க கையிலேருந்து அவங்க ஹார்ட்டில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வர்றாங்க. அப்பொழுது அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. யார் யார் அவரை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதனால் ஒளியிலே வந்தால் பாவம் மன்னிக்கப்படும், ஒளியிலே வராத பட்சத்தில் பாவம் மன்னிக்கப்படாது. எத்தனை தடவை நம்ம அந்த ஒளியை ரிஜெக்ட் பண்ணமோ அது மறுபடியும் மறுபடியும் கரத்தில் அது அவங்ககிட்ட தான் வந்து சேரும். உலகத்தில் அந்த அவரை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது சால்வ் ஆகும் அப்படி என்று இதோ தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தட் இஸ் த ஒன்லி வே டு டூ இட். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படி தான். அவங்களுடைய கையிலிருந்து நீங்கள் வந்து அவங்களுடைய ஹார்ட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அப்பொழுது அதுதான் சரியான வழி. இவன் என்ன செய்கிறான் என்றால், அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. ஏற்கனவே மெத்தட் அவன் ட்ரை பண்ணி பார்த்தான், ஒன்றும் செய்ய முடியல. வணங்காக்களத்தில் உள்ள மக்கள் அந்த யூதர்கள், அதனால் அவரை சிலுவையிலறையும் சிலுவையிலறையும் என்று சொன்னார்கள். இதனால் அந்த கலகம் அதிகமானால ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வர சொல்கிறான், தன்னுடைய கையை அதில் கழுவுகிறான். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி கையை கழுவுகிறான். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன். ஐ ஆம் இன்னசென்ட் ஆஃப் த பிளட் ஆஃப் திஸ் ஜஸ்ட் பர்சன். அப்படி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன சொன்னாங்க? அதற்கு ஜனங்கள் எல்லாரும் 25 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக,
எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. அவங்களே இரத்தப்பழியை வாங்கிக்கிட்டாங்க. அவங்க ஹார்ட்டில் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பழியை வாங்கி கொண்டாங்க. அதான் கிபி 70 1948 வருஷம் வரைக்கும் நாடு இல்லாதபடி உலகத்தில் 80 செதறடிக்கப்பட்டார்கள். ஹிட்லர் வந்து 6 மில்லியன் பீப்புளை கொலை பண்ணான். எல்லா இடத்துலையும் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எதனால்? இயேசு கிறிஸ்து இரத்தப்பழியை அவங்களே கேட்டு வாங்கி கொண்டபடியினால. இந்த பிலாத்துக்கு என்ன ஏற்பட்டதென்றால், அவன் வந்து கையினால் அங்கே கழுவினாலும் அந்த இரத்தக்காரை அவனை விட்டு போகலை, அவன் கையை விட்டு போகலை. கடைசியாக பிலாத்துக்கு வந்து என்ன ஏற்பட்டதென்றால், பைத்தியம் ஆகிவிட்டது. அவன் இன்சேன் பர்சனாக மாறினான். அவன் வந்து சுவிட்சர்லேண்டுக்கு போனான். அவனுடைய சொந்த ஊர் வந்து சுவிட்சர்லேண்டாக இருக்கலாம். சுவிட்சர்லேண்டு ரோமன் அதிகாரத்துக்குள்ளே இருந்தது. ரோமன் கவர்மெண்ட் சீசர் அவனை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். இவன் கடைசியாக சுவிட்சர்லேண்டு போய் அங்கே வந்து கடலில் தண்ணீரில் மூழ்கி அவன் செத்து போயிட்டான், தற்கொலை செய்து கொண்டான். ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே அன்றைக்கு அந்த நீர் அங்கே கொப்பளிக்குதான். தண்ணீர் ஹாட்டாக மாறி அது கொப்பளிக்குதான். ஒவ்வொரு ஃப்ரைடே தோறும் அது குட் ஃப்ரைடே அன்றைக்கு அது நடக்குதான். தே டூ இட் எவ்ரி இயர். இட் இஸ் அன் ஓல்ட் லெஜண்ட். தே சே தட் காட் ரெஃப்யூஸ் வாட்டர் டு கிளின்ஸ் இஸ் ஹேண்ட்ஸ். ப்ளூ வாட்டர் பாயில்ஸ் அப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் தட் பிக் ஹோல் ஆஃப் வாட்டர். அதுலேருந்து நினைச்சது அந்த தண்ணீர் வந்து கொப்பளிக்குது, ஹாட் வாட்டராக வருதான். அவனுடைய அவன் தண்ணீரை வந்து கையினால் தண்ணீரை எடுத்து கையில் கழுவும் பொழுது அவனுடைய கையை விட்டு அந்த கரம் அந்த பழி போகலை. இந்நாள் வரைக்கும் அவனை விட்டு அந்த பழி போகலை, அந்த இரத்த கரையானது போகலை. இப்போது 2000 ஆகியும் அப்படி நடக்குதான். அவன் எந்த இடத்துல அவன் தற்கொலை பண்ணானோ அதே இடத்துல இப்பொழுது ஹாட் வாட்டர் பாயில் ஆகுது. அதெல்லாம் நத்திங் பட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கும். அப்பொழுது அந்த இரத்தத்தின் கீழே வரணும்னா ஒளியின் இடத்துல வரணும். அவன் ஒளியின் இடத்துல வருவதுக்கு அவனுக்கு சான்ஸ் இருந்தது, பேரவுக்கு சான்ஸ் இருந்தது. ஆனாலும் அவன் ஒளியினில் வரல, அவன் ஒளியிலே நடக்கவில்லை, அவன் ஜீசஸை ஃபாலோ பண்ணலை. இதோ நீர் வந்து நாங்கள் எல்லாம் சீசத்தை போய் சொல்லிடுவோம். நீர் அவரை சிலுவையில் அறையவில்லை என்றால் நாங்கள் போய் சீசத்தை சொல்லுவோம், ரோமாபுரி போய் சீசத்தை சொல்லிடுவோம். இவர் வந்து யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறவனுடைய பதவியெல்லாம் போயிடும். அதனால் ஜனங்களை பிரியப்படுத்த மனது உள்ளவனாக பதவி ஆசை பிடித்ததுனாலே அவன் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதே போல் சில காரியங்களுக்காக அநேகர் வந்து ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரணம், உலகத்தை நேசிப்பார்கள் அல்லது சுவாபனத்தை நேசிப்பார்கள், அவங்க பாவத்தை நேசிப்பார்கள், அதனால் அவங்க வார்த்தைக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளியிலே அவர் நினைச்சு நாமும் அந்த ஒளியிலே நடந்தால் ரத்தத்தின் கீழ் வருகிறோம், அப்பந்தான் பாவம் மன்னிக்கப்படும், அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும், வேறு வழியே கிடையாது. அது அந்த 3.5 வருஷத்தில் இப்பொழுது அதை சொல்கிறத கவனிக்கிட்டு பாருங்கள். அதே போல் அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க மேலறையில் போய் பரிசுத்தாவி பெற்றாங்க. பரிசுத்தாவி பெற்ற பிறகு பேதுரு பெந்தகோசு நாளிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது இதோ என்ன சொல்றால், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர் 2:38-39 பிரசங்கம் பண்ணும்பொழுது அன்றைக்கு 3000 பேர் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அப்பொழுது அவங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, நித்திய ஜீவன் வந்தது. அதே போல் அவன் கொர்நேலி வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த கொர்நேலி வீட்டார் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரு பேசின வசனத்தை கேட்ட உடனே அவர்களுக்கு பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழியப்பட்டது, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கிறோம். பாருங்கள் இப்பொழுது என்னென்னா, பீட்டர்ஸ் மெசேஜ், பீட்டருடைய பிரசங்கம்தான் அன்னைக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த பேதருடைய பிரசங்கத்தில் வந்தால் அவங்க ஒளியில் வர்றாங்க, அப்பொழுது அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அப்போ அது பே அங்கே பவுல் வந்து அங்கே லீதியாளுக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுது, ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த லீதியாள் மற்ற பெண்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது லீதியாளுடைய இதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்போ சில 16 வாசிக்கணும், அப்பொழுது என்ன சொன்னால், அவள் ஒப்பு கொடுத்து அவளை வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவள் ஒளியின் இடத்துல வருகிறாள். அதெல்லாம் ஒளி என்னது, வேர்ட் லைட். அன்றைக்கு பேதுருவும் பவுலும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த அது அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒளியிலே வருகிறார்கள், அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதே போல் 7 சபை கால தூதர்கள், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கம், அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு வெளிச்சம் வந்து அந்தந்த தூதல்கிட்ட இருக்குது. அவர்கள் அதை பிரசங்கம் பண்ணும் பொழுது, இப்பொழுது இயேசு மாம்சத்தில் இல்லை, அந்த காலம் முடிஞ்சு விட்டது, இப்போ பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் இல்லை, இப்பொழுது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி பார்ட் வேர்டு அங்கே கொடுக்கப்படும் பொழுது அந்தந்த மெசேஜை கேட்குறவங்களுக்கு அவங்க ஒளியில் வர்றாங்க, அந்த மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒளியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்படாது. ஏன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல் ஒளியிலே நடந்தால் தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களது சகலப்பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது 1963 பிறகு இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டது, 7 சீல் வந்திருக்கிறது. அதனால் 7 சீல் வந்து இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட். மேகத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகத்திலே மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். எப்படி இந்த இயேசுவானவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்விதமாகவே மறுபடியும் வருவார். அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறோம், இப்பொழுது 1963 February 28 வந்திருக்கிறார், அதான் 7 சீல். இப்போ வந்து என்னது, கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார், பார்ட் வேர்டாக இல்லை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக வந்திருக்கார், காட் இன் தியாஃபனியாக வந்திருக்கிறார், 7 தூதர்களோடு வந்திருக்கிறார், மேக ஸ்தம்பமாக அவர் இருக்கிறார். இது வந்து இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட். 1963 வரைக்கும் இந்த 7 தூதருடைய பிரசங்கம், இப்பொழுது என்னென்னா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒளியில் வர வேண்டும் என்றால் அந்த மெசேஜை பிலீவ் பண்ணும், மற்றபடி ஒளியில் வர முடியாது. அந்த ஒளியிலே வரவில்லை என்றால் பாவம் மன்னிக்கப்படாது, பாவம் மன்னிக்கப்படலாம் பரலோகராஜ்யம் போக முடியாது. எப்படி இருக்கு பாருங்கள், ஜனங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிலருக்கும் உங்களுக்கு அப்படி ஓன் ஒப்பீனியன் இருக்கலாம், உங்களுடைய ஒப்பீனியனை தயவுசெய்து மாற்றிக்கிடுங்க. நீங்கள் ஜனங்களை பிரியப்படுத்தணும், சாப்பிடுத்து மக்களை பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்களும் பரலோகராஜ்யம் வருவீங்க, நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கிறீங்க அப்படின்னு நீ சொல்லிடுவீங்க. அதே போல் சாபன போதலை பார்த்து அவர் ரொம்ப நல்ல ஊழியம் செய்கிறார், பெரிய ஊழியம் செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பாராட்டிட்டீங்கன்னா நீங்கள் சத்தியத்தை பிலீவ் பண்ணலன்னு அர்த்தம். மனுஷங்களை பிரியப்படுத்துகிறீங்க. பவுல் சொல்கிறார், அந்த மனுஷனை பிரியப்படுத்தினா நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அல்லது என்னென்னா, நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் சத்தியத்தில் காம்ப்ரமைசிங் ஆக விரும்புகிறீங்க. காம்ப்ரமைசிங் ஆகிறத ஆண்டவர் விரும்பலை. சத்தியத்துக்காக நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும், உங்களுக்கு முதுகெலும்பு வேணும், அப்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் கூட நம்ம காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது. நம்ம சத்தியத்தை சத்தியமாக சொன்னால் தான் நம்ம மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும். நீங்கள் காம்ப்ரமைசராக இருந்தால், மிக்சராக இருந்தால், எல்லாத்தையும் கலந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா வார்த்தைக்கு வராது, ஷேர வராது. கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு பயம் வரும். ஆனால் அதுதான் உண்மை. நான் அப்படி தான் எங்கே போனாலும் பேசுகிறேன். நான் சிலரை போல் அப்படியே அங்கே மழுப்பலாக பேசுகிறது கிடையாது. அதனால் அருமையாக இல்லை. இப்பொழுது உண்மை என்னென்னா, இந்த பாற்று வேலில் இருக்கிறவங்கக்கிட்ட, என் அந்த வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இதோ அது இப்பொழுது அந்த வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் பாஸ் ஆயிடுச்சு. எங்கே பாஸ் ஆயிட்டு? அது செவன் சீலுக்கு வந்திருக்கு. இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லோன், இட் இஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட். ஹல்லேலூயா. அந்த செவன் சீல நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு சொன்னால் தான் அந்த ஆத்மா அதை பிலீவ் பண்ணால் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, நான் இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சாபனத்து மக்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழின்னு சொல்லி இயேசுவை ரொம்ப மகிமைப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க என்ன இல்லை, அவங்க ஒளியில் வரல, இந்த சத்தியத்தை விசுவாசித்தாங்க. அதனால் ஒளின்னா என்னது? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அந்த வேர்டு தான் லைட்ஸாக இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது இந்த மெசேஜ் இருக்கார். நம்முடைய மெசேஜில் இருக்க எல்லாரும் அடிபட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பாலிஷ் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம், மெசேஜ் பிலீவர்ஸ், மெசேஜ் ஊழியக்காரங்கிட்ட பேசலாம். நீங்கள் அவங்கள பிரியப்படுத்தும்படியாக பேசலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்தால் நீங்கள் அப்படி பேசலாம். நிச்சயமாக நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் காஸ்பல் சொல்லலை, நீங்கள் சத்தியத்தை சரியாக சொல்லலை. சாப்பிட்றதுக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு இயேசுக்கு எப்படி இருக்கிறாரு? அவர் இன்றைக்கி வேர்ட் ஃபார்மாக இருக்கார், மாம்சத்துலேயே இருக்கிறார். மாம்சத்தில் இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளலாம், சகையை போல் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ அவர் மாம்சத்தில் இல்லையே, அவர் இன்றைக்கி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். 1963 பிறகு அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறார். அவர் அந்த வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு நம்ம பிரகாசிக்க செய்யணும். செவன் சீல் இப்பொழுது நம்ம செவன் சீலில் இருக்கிறோம். இட் இஸ் அ கம்மிங் ஆஃப் த லார்ட். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? சவுட் வாய்ஸ் ஃப்ரம் 1:4-16 அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவாய காலத்தோடும் இறங்கி வரும். ஆண்டவர் ஒரு தீக்கு தரிசி தெரிந்து கொண்டு அவர் மூலமாக செய்தி உலகம் எங்கிலும் போனது, அற்புத அடையாளங்களால் நிரூபிக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த வாய்ஸ் வந்து பிரைடு வாய்ஸாக இருக்குது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்குறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். அதனால் பிரைட் வந்து ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன். இப்பொழுது வாய்ஸில் இருக்கும், நம்ம ட்ரம்ப்புக்காக காத்திருக்கோம். கடைசி காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லோரும் மறுவிற்கப்படும். இதை நீ பிலீவ் பண்ணலாம், செவன் சீல பிலீவ் பண்ணலாம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. இந்த சத்தியத்தை சொன்னால் தான் நீங்கள் காஸ்பல் சொல்கிறீங்க, அல்லது நீங்கள் காஸ்பல் சொல்லலை, ஜனங்களை அப்படியே இருளிலேயே விட்டுருவீங்க. ஏனென்றால் நம்ம மனசு வந்து மனுஷங்களை பிரியப்படுத்துவதாக இருக்கிறது, காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். அந்த காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருந்தால் ஒரு ஆத்மாவை நீ பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டீங்க. அதனால் உங்கள்கிட்ட அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து கேட்குறீங்க. இப்பொழுது அதுதான் வெளிச்சம். அப்படி நீ வெளிச்சத்தில் வந்தால் தான் ரத்தம் உனக்கு அவைலபிள். அப்பொழுது தான் ரத்தம் வந்து அவருடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும், நீ வந்து பாவம் மன்னிப்பு கிடைக்கும், ராப்சரில் போக முடியும். இதுதான் சத்தி. வேறு வழி கிடையாது, ரெண்டு வழி மூணு வழியெல்லாம் கிடையாது. எல்லா வழிகளும் பாதாளத்துக்கு போகும். பாதாளத்துக்கு போகிறதுக்கு பல வழிகள் உண்டு. ரோமுக்கு பல வழிகள் இருக்குது. எந்த டைரெக்ஷனில் போனாலும் அங்கே வேடிகன் போக முடியும். ஆனால் பல்லோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்லி ஒன் வே, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான். இன்றைக்கி வந்து செவன் சீல பிலீவ் பண்ணு. செவன் சீல் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அந்த செவன் சீல பிலீவ் பண்ணால் தான் வார்த்தையில் வர முடியும். வார்த்தையில் வந்தால் தான் ரத்தம் அவங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ரத்தம் சுத்திகரிக்கலைன்னா பல்லோ ராஜ்யம் போக முடியாது. இது ஷார்ட்டு மெசேஜ். இதை சொல்லி பாருங்கள், பார்க்கலாம். பாதாளம் பிசாசு, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நடுங்கும், உங்களை பார்த்து நடுங்கும். இவன் வார்த்தை இருக்குது, சரியாக சொல்கிறான், அல்லது நாங்கள் எல்லாரையும் ஏமாற்றி வச்சுருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவின் ரத்தம் சகலப்பாங்களும் நீ சுற்றி எறிங்க. சாபனத்துக்காரன் தான் சொல்லுவான், அது காஸ்பல் அல்ல. அவர் பேர்சனாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ பேர்சனாக இல்லையே, அவர் வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். ஃபுல்லாக அதுவும் ஃபுல்னஸ்ஸாக வேர்டாக இருக்கிறார். இந்த மெசேஜில் இருக்கவங்க, பார்ட் வேர்டில் இருக்கிறவங்க, அவங்களும் வெளிச்சத்தில் வரல, எல்லாம் கைவிடப்படுவாங்க. ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். அடுத்தபடியாக உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறது என்னவென்றால், இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். ஒரு சொட்டு இரத்தமே நம்முடைய பாவத்தெல்லாம் சுத்திகரிக்க பவர்ஃபுல் உள்ளதாக இருக்கிறது. இந்த போச்சவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை முள்முடி சூட்டி அவரை அடித்தார். அவர் வாரினால் 40 அடிகள் அடிக்கப்பட்டார். சதை பிச்சுக்கிட்டு வந்துச்சு, எலும்பெல்லாம் தெரிந்தது, முள்முடி. அந்த அங்கெல்லாம் பேலஸ்டைனில் அங்கே முள்ளெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முள்முடி செய்து அந்த முள்முடி மேலே அடிக்கும் பொழுது அந்த எல்லாமே அவருடைய தலைக்குள்ளே போய் ரத்தம் பீறிட்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அவரை அங்கே ஆணி அடிக்கும் பொழுது, அந்த போர்ச்சியர்கள் ஆணி அடிக்கும் பொழுது ரத்தமானது பீறிட்டு வந்தது. அவரை விலால குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீர் வந்தது. ஆனால் அந்த போர்ச்சியர்கள் யாராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? அந்த ரத்தம் அவங்க மேலே தெளிக்கப்பட்டது, அவங்க மேலே ரத்தம் வந்து பீறிட்டு அங்கே தெளிக்கப்பட்டது. ஆனாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதா? கிடைக்கல. ஏனென்றால் அவங்க பர்சன் ஆஃப் கிரைஸ்டை ரிசீவ் பண்ணலை. அவர் பர்சனாக இருக்கிறார், அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். இதை ரத்தம் அவங்க மேலே தெரிக்குது. ஒரு சொட்டு ரத்தமே நம்ம பாவத்தை எல்லாம் சுத்திகரிக்க முடியும். அவங்க மேலே நிறைய ரத்தம் தெரிச்சது. ஆனாலும் அவங்க வந்து ஒருத்தராயிலும் என்ன செய்யலை, அங்கே ரட்சிக்கப்படவில்லை. த பிளட்டு டிட் தம் நோ குட் பிகாஸ் தே ரிஜெக்டட் த பர்சன் ஆஃப் த பிளட்டு. அந்த இரத்தத்தை உடைய அந்த பர்சனை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்களுக்கு அது எந்த நன்மையும் செய்யவில்லை. பிகாஸ் தே ரிஜெக்டட் த பர்சன் ஆஃப் த பிளட் அந்த லைஃப் ஆஃப் த பிளட் இரத்தத்தில் இருந்த ஜீவனை அவர்கள் அந்த கிரைஸ்டை அவங்க பிலீவ் பண்ணதால ரிஜெக்ட் த லைஃப் தட் பிளஸ் த பிளட் டஸ் இஸ் நோ குட். அவங்களுக்கு எந்த வித காரியம் செய்யலை. இரத்தத்தில் இரத்தத்தில் இருக்க ஜீவனானது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷனுடைய லைஃப் எங்கே இருக்குது, ஜீவன் எங்கே இருக்குது, இரத்தத்தில் இருக்குது என்று லேவியராகம 17:11 வாசிக்கிறோம். இல்லை ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த லிட்ரல் பிளட் ஆஃப் இயேசுனுடைய சொந்த இரத்தமே அவங்க மேலே தெரிச்சாலும் அவங்க வந்து ரிஜெக்டிங் த லைஃப் ஆஃப் த பிளட், அந்த லைஃப் ஆஃப் த பிளட்டை வந்து அவங்க வந்து புறக்கணிப்பதுனால அவங்களுக்கு அந்த இரத்தம் எதுவுமே செய்யலை. அதே போல் சாபனத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ரெண்டாம் முறை அவங்க தங்களுடைய புல்பீட்டில் அறைகிறாங்க. யூடியூப்பில் பாருங்கள், ஸ்தாபனத்துக்காரங்க என்ன பேச்செல்லாம் பேசுகிறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காராக இருக்கார், நான் பெரிய ஊழியம் செய்கிறேங்க, ரைட்டு தான். ஆனால் அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள், ஆவிக்குரிய வார்த்தைகளாக பேசுகிறாங்க. இங்கே தான் நீங்கள் ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்க முடியும். மனசில் வந்ததெல்லாம் பேசுகிறது. அவங்க சத்தியத்துக்கு விரோதிகள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதிகள். அவங்க டிரினிட்டியை பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஸ்தாபன தலைவர்களாக இருக்கலாம். அவங்க பேசுகிற பேச்சில் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நீங்கள் பெறவே முடியாது. ஸ்தாபனத்தில் ஜீவன் இல்லை. அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, இரத்தம் தெளித்தது, அவங்க மேலே தெரித்திருந்தும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல. அதே போல் இன்றைக்கி ரெண்டாம் முறை சிலுவையில் அறைகிறாங்க, தங்களுடைய புல்பீட்டில் ரெண்டாம் முறை சிலுவையில் அறைகிறாங்க. அதனால் குருசிபையிங் ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் டைம், ஐ இண்டக்ட் தி ஜெனரேஷன் ஃபார் த குருசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த ஜனங்கள் வந்து இயேசுவை சிலுவையில் அறைந்ததாக இவர்களை குற்றச்சாட்டுகிறேன் என்று இண்டக்ட்மெண்ட் என்ற செய்தியிலே பிரதர் பென்காம் சொல்லுகிறார். அதனால் ரெண்டாம் முறை சிலுவையில் அறைகிறார்கள், தங்களுடைய புல்பீட்டிலே சிலுவையில் அறைகிறார்கள். Rejecting the life of the blood, smiting the word, வார்த்தையை அவர்கள் வந்து அடிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது என்ன, அவங்களுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். பாஸ்டர் இப்படி சொல்கிறாரான்னு ஒருவேளை நீங்கள் யாராலும் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது உண்மை. நோமா காலத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் 8 பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க, மீது எல்லோரும் ஜலப்பிரளயத்தை மறிச்சோம். அதே போல் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை கோடி கிறிஸ்தவங்க இருந்தாலும் ஒருத்தரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அவங்க வெளிப்படுத்தல் 10 விசுவாசிக்கணும். பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். அவங்க 1 தசாக்கியம் 4:16 16 விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். மல்கியா 4:5-6 தான் மெசேஜ். அதாவது இதை பிலீவ் பண்ணாத பட்சத்தில் வெளிச்சத்தில் வர முடியாது, வெளிச்சத்தில் வரலன்னா பிளட்டு கீழே வர முடியாது. அப்படி ஆனாலும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இது இந்த பீரியடு 1963 ராப்சர் வரைக்கும் இந்த பீரியடில் வந்து ஒருத்தரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த மெசேஜை பிலீவ் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து இன்றைக்கும் கதவு திறந்து வைத்திருக்கிறார். இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 சொல்லியிருக்கேன். ஆண்டவர் இப்பொழுதும் வந்து கதவை தெரிஞ்சு தான் வச்சுருக்கார், இப்போவும் கதவை தட்ட தான் செய்கிறார். என்னுடைய வேர்டை நீ பிலீவ் பண்ணு. நான் இறங்கி வந்து முத்திரலை திறந்து என்னுடைய சிந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த வேர்டு தான் உனக்கு ரெடெம்ஷனை கொண்டு வரும். இந்த வேர்டு தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கும். இந்த வேர்டு தான் வந்து நானாக இருக்கிறேன், நான் தான் அந்த வேர்டு. இந்த வேர்டை நீ ஏற்றுக்கொண்டால் தான் பரிசுத்தாவியை பெற முடியும். இதுதான் பரிசுத்தாவி. த மெசேஜ் அதாவது இஸ் த ஹோலி கோஸ்ட், த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இஸ் த ஹோலி கோஸ்ட். நீ அவருடைய வேர்டையும் ஸ்பிரிட்டையும் பெறணும்னா இந்த வெளிச்சத்தில் வா. இது வந்து கிரேட் லைட். இது வரைக்கும் இருந்ததில் கிரேட் லைட், என் லவதிக்கால கொஞ்சம்தான் வெளிச்சம். ஆனால் பிரைட் ஏஜில் வரும் பொழுது அது பௌர்ணமியாக இருக்குது, ஃபுல் லைட். இப்பொழுது அந்த வெளிச்சம் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக வந்த அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு மறுபடியும் பெரிய வெளிச்சம் வந்திருக்கு. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு. பைபிள் நமக்கு ஓப்பன் புக்காக இருக்குது, எல்லா வேர்டும் ஓப்பன் ஆகிருக்கிறது. இப்பொழுது அந்த பெரிய வெளிச்சத்தில் நீ இருளை விட்டு இந்த பெரிய வெளிச்சத்தில் வந்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ என்னுடைய வேர்டை ரிசீவ் பண்ணால் நான் ஸ்பிரிட் ஃபார்மாக வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணு. காட்ஸ் வேர்டு அது வந்து ஸ்பிரிட்டாக இருக்கிறது. When you receive it by faith. God's word is spirit. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாய் ஜீவனாக இருக்குது. When you receive it by faith. இதை நீ பிலீவ் பண்ணி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ ரத்தத்தின் கீழ் வர முடியும். உன் பாவனை அறிக்கை செய்தால் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம தேவனுடைய ராஜ்ய சுதந்திரவாளியாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் எல்லா கிறிஸ்தவர்கள் தான் அவ்வளோ நல்லா ரொம்ப பக்தியானவங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, ஆவிக்குறி பரமாக இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியானால் உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை, அந்த ஆத்ம பாரம் இல்லை. நம்ம அப்படி சொல்லும் பொழுது நம்ம சத்தியத்தை சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த மெசேஜுக்கு வரோம். நம்ம ஏன் கல்வரி டேபர்னாக்களுக்கு வரோம்? நம்ம ஏன் ஒரு ஸ்தாபனத்துக்கு போகலை? இங்கே வந்து வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய வெளிச்சம், கிரேட் லைட். இது வரைக்கும் விதமான பிரசங்கம் பண்ணப்படலை உலகத்தில், இது வரைக்கும் பண்ணலை. இந்த கடைசி காலில் பிரைட் ஏஜில் இன்றைக்கி சத்தியம் மறந்து வெளிப்பட்டிருக்குது. ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வித்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. வித்து முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சூரியன் நல்லா பிரகாசிக்க வேண்டும். ஹார்வெஸ்ட் சீசனில் சூரியன் அதிகமாக பிரகாசிக்கும் பொழுது வித்து முதிர்ச்சி அடை. இப்பொழுது ஆண்டவர் அதிகமாக பிரகாசிக்க வச்சிருக்கிறார். கிரேட் லைட்டில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிலாக்கி. அதனால் அவர் வேர்டு வந்து இன்றைக்கி 7 ஆகிருக்கு. அதுதான் இந்த நேரத்துக்குரிய மெசேஜ். அந்த 7 பிலீவ் பண்ணால் பெங்கால் மெசேஜ் எல்லாம் அதோடு ஜாயிண்ட் ஆகும். எல்லா மெசேஜும் இணைக்கப்படும். பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே எல்லா இடத்துலையும் 7 தான் இருக்கு. அதனால் முழு பைபிள் இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, இது ஃபுல்னஸ் ஆஃப் லைட். இதில் வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஹல்லேலூயா. நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் இருக்குது. அதனால் இந்த அப்பமானது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. திராட்சை ரசம் இயேசு கிருஷ்ண ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அதனால் ரத்தத்திலே ஜீவன் இருக்குது. அதனால் அவருடைய வேர்டு, அவருடைய ஸ்பிரிட்டை நீங்கள் இதை பெறும் பொழுது அவருடைய வேர்டு அண்ட் ஸ்பிரிட்டை நீங்கள் பெறுகிறீங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. விசுவாசத்தோடு பங்கு பெற்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமாக அவர் சம்பாதித்தார். அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து நிறைவேறும். ஆமீன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நெசியாமல்லிருப்பாய் கல்வாரி காட்சியை கண்ட பின் நெசியாமல்லிருப்பாய் உம்மை நேசிக்கின்றேன் உம்மை நேசிக்கின்றேனே கல்வாரி காட்சி இன்பத்தின் நேசியாமல்லிருப்பேன் கல்வாரி காட்சியை கண்டேன் நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினால் நீங்கள் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலதீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை பாடும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 190 நடக்கிறேனே இரட்சகருடனே நடக்கிறேனே கரம் பிடித்தே. நான் இயேசுவின் பொழியில் நடக்கிறேன்.
Cada quiere ni cada
பரிசுத்தமே இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ரெண்டு முறை ஆராதனை செய்யும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியான கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாரும். வேதனைகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்துவீராக. உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். வெளிச்சத்திலே வந்திருக்கிறோம், இரத்தத்தின் கீழ் வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்களை குணமாக்கி எங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி எல்லா விதமான நன்மையினாலும் முடிசூட்டுகிறவராக இருக்கிறேன். இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் நீர் பாதுகாப்பை தருவீராக. இந்த பொல்லாத உலகத்திலே நீர் தாமே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இந்த மழை காலத்திலே எல்லா சூழ்நிலை அனுகூலமாக்கி தந்து இந்த 11வது ராபோஜ் நாடனிலே நம்முடைய பிள்ளைகள் பங்கு பெறும்படியாக உதவி செய்திருக்கிறீர். அநேக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், அவங்களுடைய பிரயாணங்களை நீர் வாய்க்க செய்யும். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முறுக்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லியிருக்கவனமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக அதிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் மத்தியிலே வார்த்தை நிமித்தம் எழுப்புதலை தந்திருக்கிறீர். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்கள் மத்தியிலே இருக்குது. பெரிய வெளிச்சம் இங்கே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. கர்த்தாவே, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் களி கூறுகிறோம். இந்த வெளிச்சமானது எங்களை ஆண்டவரே ராப்சருக்கு வழி நடத்துகிறது. இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் நீர் அவ்விதமான கிருபை தருவீராக. ஆகாயத்திலே நாங்கள் சந்திப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தாமே எல்லாரையும் நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்குமே நீர் சுகத்தை தந்து வர நாட்களிலே இந்த பந்தியிலே பங்கு பெற, ராப்சர் வரைக்கும் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருபத்தார். ஏராளமான காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக, தசோபாங்களை அங்கீகரிப்பீராக, 1000 மடங்காக இதை ஆசீர்வைத்து தருவீராக. இந்த மீதியான நாட்களிலே இந்த புதிய மாதத்திலே நீர் எனக்கு புதிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்முடைய ஆசீர்வாதமான வழி நடத்தலையும் தந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.